ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருவே சரணம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. டுடே டியூஸ்டே 20th August 2019. வெல்கம் டு அவர் பகவத்கீதா செஷன் சாப்டர் 2. ஸோ நம்ம சாப்டர் 1 வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ சாப்டர் 2 சாங்கிய யோகம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு மெசேஜ் ஒன்று, அது என்னென்னா, நான் முன்னாடி அந்த மெசேஜில் போட்ட மாதிரி இந்த குரூப்பை நம்ம பகவத்கீதை பற்றின விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ்டாக வச்சுருந்தோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அதை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணலைன்னா எனக்கு சௌரியமாக இருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தயவு செஞ்சு அதை இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாரையும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் சாப்டரில் ஸ்லோகம் 1-10 பார்க்கலாம்.
சஞ்சய உவாச தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ரு பூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்யம் உவாச மதுசூதனஹ. ஸ்ரீ பகவான் உவாச கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநாஜஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா க்லைப்யம் மாஸ்மகமப் பார்த்த நைதத் வையுபபத்யதே க்ஷூத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்த்வோ திஷ்ட பரந்தப. அர்ஜுன உவாச கதம் பீஷ்மமஹம் சங்கே த்ரோணம் ச மதுசூதன இஷுபிஃ ப்ரதியோத்ஸ்யாமி பூஜா.
இங்கே இந்த முதல் ஸ்லோகத்தில் சஞ்சயன் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ரொம்ப இறக்கப்பட்டு தீர்த்தத்தில் உட்கார்ந்த அர்ஜுனனோட கண் ரொம்ப கலங்கி ரொம்ப சோகத்தோடு உட்கார்ந்துருக்கிற அர்ஜுனனை பார்த்து பகவானான மதுசூதனன் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பார்த்தோன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தேவர்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்த மதுன்னு ஒரு அசுரனை கொன்னுட்டாராம், அதனால தான் அவருக்கு மதுசூதனன் ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இப்போ யுத்தத்திலேருந்து பின்வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிற அர்ஜுனனுக்கு பகவான் வந்து இதெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்னுக்கு சொல்கிறார். இப்போ அடுத்து பகவான் என்ன சொல்கிறாருங்கிறத செகண்ட் ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, ரொம்ப தகாத சமயத்தில் இந்த மோகம் உனக்கு எதனால் வந்ததுன்னு எனக்கு புரியல. ஏன்னா இது வந்து சான்றோர்கள்லாம் ஃபாலோ பண்ணாத ஒன்று, இது ஸ்வர்க்கத்தையும் அழிக்காது அப்புறம் புகழும் கொடுக்காது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு எப்படி வந்து உன் மண்டல் இது ஏறிதுன்னு தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாராம். இது மூலமாக பகவானே அவரோட ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெரிய பெரிய மகாரதிகளை கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக தோக்கடிக்கக்கூடிய அர்ஜுனா, உனக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு கோழைத்தனம் வந்தது அப்படின்னு பகவான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாராம். அப்புறம் சொல்கிறார், அர்ஜுனா, அலியின் தன்மையை அடையாதே அப்படிங்கிறார். உனக்கு இது பொருத்தமானதே கிடையாது. பரந்தபா, இழிந்த உள்ளத்தின் தளர்ச்சியை விட்டு போருக்காக எழுந்து நில் அப்படிங்கிறாருங்க. இந்த ஸ்லோகத்தில் நம்ம ரெண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த அலியின் தன்மையை அடையாதே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இங்கே நம்ம முன்னாடி அந்த வரம் சாபம் பற்றி பார்த்தோம். இந்த அலியின் தன்மை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அஞ்ஞாதவாசத்தப்போ ஒரு வருஷம் அர்ஜுனன் வந்து அலியாக இருந்தான். அது ஏன்னா, ஒரு முறை இந்திரலோகத்துக்கு அவன் போயிருக்கும்போது ஊர்வசியோட சாபம் அவனுக்கு கிடச்சிது. அதாவது அலியின் தன்மையை அடைய கடவாய் அப்படின்னு ஊர்வசி சாபம் கொடுத்துட்டான். அப்புறமா இந்திரனும் அர்ஜுனனும் உண்மை நிலையை விளக்கி கூற அவன் என்ன சொல்லுவான்னா, சாபத்தை மாற்ற முடியாது, இது வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும், அந்த ஒரு வருஷத்தை உனக்கு எப்போ வேணுமோ அப்போ நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அது சாபமாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அஞ்ஞாதவாசத்தப்போ எல்லாரும் பயந்த ஒரே விஷயம் என்னன்னா, அர்ஜுனனை மட்டும் மறைக்கவே முடியாது. ஏன்னா அவனோட தேஜஸ் அவ்வளோ ரொம்ப பெரிய தேஜஸ், அர்ஜுனனை மறைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நர நாராயணர்கள், அதாவது நரனாக இருக்கக்கூடிய நாராயணன் தான் அர்ஜுனன். அதனால் அந்த தேஜஸை மறைக்க முடியாது. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த ஊர்வசியோட சாபம் ஞாபகத்துக்கு வந்து, அஞ்ஞாதவாசத்தப்போ விராட தேசத்தில் ஒரு வருஷத்துக்கு அலியாக இருந்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இப்போது கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட் சாப்டருக்கு ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். அங்கே என்ன சொல்லியிருந்தோம், குந்தியோட விஷயம். குந்திக்கு வரமாக கொடுத்தது அவளுக்கு சாபமாச்சு, ஆனால் இங்கே அர்ஜுனனுக்கு சாபமாக கொடுத்தது அவனுக்கு வரமாச்சு. அதான் என்னோட குரு சொன்ன மாதிரி, வரமோ சாபமோ ரெண்டுமே ஒன்று தான், அதாவது எல்லாமே வரம்தான். அதை நம்ம எப்படி உபயோகிக்கிறோம், எந்த நேரத்தில் எந்த மாதிரி உபயோகிக்கிறோங்கிறத பொறுத்து அது வரமாக சாபமாங்கிறத காலமும் நிகழ்வுகளும் மட்டும்தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான் சாஸ்வதம். அப்புறம் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்த அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, குந்திக்கு வந்து பிருதையின் ஒரு பேர் இருக்கான். ஸோ பார்த்த அப்படின்னா பிருதையின் மகனே அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பிருதை அவன் குந்தி என்ன பண்ணாலாம், கிருஷ்ணர் தூதுவனாக போகும்போது நிறைய வீர வார்த்தைகள்லாம் சொல்லி அங்கே அனுப்பிச்சாலாம். அதனால் கிருஷ்ணர் இங்கே அதை ஞாபகப்படுத்தி, குந்தியின் மகனே, நீ வந்து வீரத்தாயோட பையன், உன் உள்ளத்தில் இந்த மாதிரி கோடத்தனம் இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ எல்லா ரதிகள் மகாரதிகள் எல்லாருமே ஒன்றை பார்த்து நிலகுலைஞ்சு போகிறாங்க, அப்படி இருக்கும்போது நீ இப்படி கோழத்தனை படலாமா, இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறமா பார்த்தோன்னா பரந்தப அப்படின்னு சொல்கிறார். பரந்தப அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சத்ருகளுக்கு தாபத்தை கொடுப்பவன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அதான் கிருஷ்ணர் சொல்கிறாராம், பரந்தப, நீ வந்து இவங்களுக்கெல்லாம் நிவாத கவசர் போன்ற பெரிய பெரிய வீரர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தவன், நீ எப்படி உன்னோட சத்ரிய சுபாவத்துக்கு எதிர்மறையாக இப்படி ஆண்மை இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிற,
இவ்வளோ குழத்தனத்தனை ஒன்றால் எப்படி வெளிப்படுத்த முடியறது அப்படின்னு சொல்கிறாராம். அதோட கூட சொல்கிறார், போருக்கு அஞ்சும் கோழைகளுக்கே உரியதும் சூரர்களுக்கு அறவே தவிர்க்க வேண்டியமாகிய இந்த கோழைத்தனத்தை, இந்த பலவீனத்தை எப்படி உன்னோட ஒட்ட விட்ட, இது வந்து எந்த விதத்துலேயும் சரி கிடையாது, அதனால் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு காண்டிபத்தை எடுத்துட்டு போருக்கு தயாராகு அப்படின்னு சொல்கிறாராம். இங்கே அதுக்கு அர்ஜுனர் என்ன சொல்லான்னு பார்க்கலாம். மதுசூதனா, இந்த போர்க்களத்தில் நான் எப்படி என்னோட அம்புகள்னால் பாட்டனாரான பீஷ்மரையும் ஆச்சாரியாரான துரோணரையும் எதிர்த்து சண்டை போடுவேன் சொல்லு, ஏன்னா அவங்களால் என் பாணத்தை எப்படி என் பாணத்தால் எப்படி தொலைக்க முடியும், என் பாணத்தை அவங்களுக்கு எதிர்க்க எப்படி பிரயோகம் பண்ண முடியும், பகைவர்களெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி பெற்ற கிருஷ்ணா தயவு செஞ்சு நீ சொல்லு, அவங்க ரெண்டு பேருமே பூஜிக்கத்தக்கவர்கள் இல்லையா, இந்த காரியத்தை என்னால் எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாராம். அதோடு கூட என்ன சொல்கிற, மேன்மை பொருந்திய ஆச்சாரியர்கள் அவங்களெல்லாம் கொல்றத விட இந்த உலகத்தில் பிச்சை எடுத்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்றது கூட மேலே தான் மேலான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ஆச்சாரியர்களை கொல்றதுனால இந்த உலகத்தில் ரத்தம் கலந்த செல்வம், காமிய வஸ்துகள் இந்த வடிவில் இருக்கக்கூடிய போகத்தை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம், இது எந்த விதத்துலேயுமே ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனர். இதே ஸ்லோகத்திலே பார்த்தோன்னா, பிச்சை எடுப்பதால் கிடைக்கும் அன்னத்தை உண்பது கூட மேன்மையை தரும்னு சொல்கிறார் இல்லையா, அது ஆக்சுவலி பார்த்தோன்னா சத்திரியர்கள் வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, அதை உண்டு உடல் வளர்க்கக்கூடாது, அது வந்து ஒரு நிந்திக்கத்தக்க செயலாகுமா. இருந்தாலும் அர்ஜுனையன் எப்படி சொல்கிறான்னா, பெரியோர்களை கொன்று அந்த ரத்தம் தோஞ்ச ராஜ்யபோகத்தை அனுபவிக்கிறத விட இந்த மாதிரி நிந்திக்க செயலை செய்கிறது கூட, நிந்திக்கத்தக்க செயலை செய்கிறது கூட பரவாயில்ல தானே அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் அப்படின்னு சொல்கிறான். அதுபோல தான் பெரியோர்களை கொல்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது, ரத்தம் தோஞ்ச காம வடிவமான போகங்கள் மட்டும்தானே, என்னது ராஜ்யம் செல்வம் இதெல்லாம் தானே. ஆனால் பெரியோர்கள் உயிரோடு இருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இது எல்லாத்தையும் விட உயர்ந்த ஒரு விஷயந்தானே. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் பெரியோர்களெல்லாம் கொல்ல முடியும், ஆர் அவங்களுக்கு எதிர்க்க என்னோடய கணையை தொடுக்க முடியும் சொல்ல அப்படிங்கிறாராம். அப்புறமா இந்த ஆறாவது ஏழாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணா இப்போ சண்டை போடணுமா வேண்டாமா, இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு, நம்ம வின் பண்ணுவோமா இல்லை அவங்க நம்மளை வின் பண்ணுவாங்களா இதுவும் தெரியாது. ஸோ யாரை வந்து போரில் வின் பண்ணி சாகடிச்சு நம்ம உயிரோடு இருக்கக்கூட வேண்டான்னு நினப்போமோ அவையெல்லாம் தானே நம்மளுக்கு எதிர்க்க இருக்கா, இது வந்து எப்படி எந்த விதத்தில் நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நீ, எனக்கு தெரியல. இப்போது நீ சொன்ன மாதிரியே பார்த்தா கூட கோழைத்தனத்தினால ரொம்ப சீரழிஞ்ச சுபாவம் வந்துருச்சு எனக்கு. ஸோ தர்ம விஷயத்தில் ஒரே குழப்பமான மனசாக இருக்குது. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எந்த சாதனை உறுதியாக இருக்கும், எந்த சாதனை உறுதியாக மேன்மை பயக்கும் அதை தயவு செஞ்சு எனக்கு கூறுங்க, நான் வந்து உங்களோட சீடன், ஸோ உங்களை பரிபூர்ணமாக சரணடைகிறேன், தயவு செஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆக்சுவலி இந்த ஆறாவது ஸ்லோகத்திலேயே மூணு விதமான கேள்வி கேட்குறார், யுத்தம் செய்கிறது நல்லதா கெட்டதா, இந்த யுத்தம் செஞ்சால் நாம் வின் பண்ணுவோமா மாட்டோமா, அதுக்கப்புறம் இந்த யுத்தத்தினால நம்ம ஒருவேளை வின் பண்ணினா எந்த பெரியோர்லாம் இல்லாமல் நாம் வந்து உயிர் வாழக்கூட வேண்டாம் நினப்போமோ அவ இல்லாமல் கிடைக்கிறத எப்படி நம்மளால் சுகமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அதுபோலவே ஏழாவது ஸ்லோகத்தில் கார்பண்ய தோஷம் அப்படிங்கிறா, கார்பண்ய தோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கா. அதாவது நிறைய செல்வ வசதி படைத்த ஒருத்தன் செல்வத்து மேலே ரொம்ப பேராசை வச்சுண்டு நிறைய தானம் அளிக்கிறத பற்றி யோசித்து அது கொடுக்காமல் எல்லாத்தையும் தனக்குத்தானே வச்சுக்கணும்னு வச்சுண்டு நியாயமாக என்னென்ன செலவழிக்கணுமோ அது கூட செலவழிக்க மனசு இல்லாமல் வச்சுட்டு இருக்கிற கருமியை கிருபணன் அப்படின்னு சொல்லுவாளாம். ரெண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா, பகவானோட தத்துவத்தை நன்னா யோசிச்சுண்டு அதை நன்னா புரிஞ்சுண்டு அவரை அடைய முயற்சி செய்கிறது அப்படிங்கிற லட்சியத்தை மறந்து உலகத்தில் இருக்கிற சுகபோகத்தில் தன்னோட வாழ்க்கையை வீணடிக்கும் அறிவிலி அவனுக்கும் கிருபணன் அப்படின்னு தான் பேரான். மூணாவதாக சொல்கிறது வந்து பிருகதாரண்ய உபநிஷத்துலேருந்து சொல்கிறாராம். அதாவது அழிவற்ற இந்த பரமாத்மாவை தெரிஞ்சிக்காமல் இந்த உலகத்தில் இறந்து போகிறவன் வந்து கிருபண்ணன் சொல்கிறாளாம். ஆனால் இங்கே அர்ஜுனனை கிருபண்ணன் சொல்கிறோம். ஸோ அர்ஜுனன் வந்து கருமியும் கிடையாது, பரமாத்மாவை புரிஞ்சிக்காதவனும் கிடையாது, போகப்பற்றும் கிடையாது. அவனுக்கு இருக்கிறதுலாம் என்னென்ன, எனக்காக நான் வெற்றியை வாங்கிக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால் நம்மளை சுற்றி இருக்கிற பந்துக்களெல்லாம் யுத்தத்தில் உயிரை விடுறதுன்ற பட்சத்தில் இந்த பூமி என்ன மூ உலகில் இருக்கக்கூடிய அரச பதவி கிடச்சா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் முன்னாடியும் கூட சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ அதனால் வர அந்த குழைத்தனம், அதனால் வரக்கூடிய அந்த ஒரு சஞ்சலம், அதனால் தான் அர்ஜுனனை இங்கே அந்த காரணத்துக்காக தான் அர்ஜுனனை இங்கே கிருபண்ணன் ரெஃபர் பண்ணுறாராம். அதாவது இந்த கிருபண்ணத்தனம் இருக்கிறதுனால அர்ஜுனனோட ஒப்பற்ற சூரத்தனம், வீரத்தனம், தைரியம், சாதுரியம், சாகசம், பராக்கிரமம், அப்படி சத்திரர்களுக்கே இயல்பாக இருக்கக்கூடிய எல்லாம் அழிஞ்சது போல் ஆகிடுது. அழியலை, அழிஞ்சது போல் ஆகிடுது. அதனால தான் அவனோட அங்கங்கள்லாம் வில வலுத்து போய் ரொம்ப தட்டு தடுமாறி தேர்தட்டில் உக்காந்துட்டான் இல்லையா. ஸோ அந்த ஒரு கோழைத்தனத்தை தான் இவன் வந்து கிருபண்ணன் அப்படின்னு இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கான். இந்த ஏழாவது ஸ்லோகத்திலேயே நிஷிதம் ஸ்ரேயா அப்படின்னு சொல்கிறான். அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, அர்ஜுனனோட அந்த கோழைத்தனம் வந்து கௌரவர் தரப்பு படையில் பீஷ்மர், துரோணர், அது மாதிரி உலக புகழ்பெற்ற அத்தனை வீரர்களும் இருக்காங்க, வெல்ல முடியாத சூரர்கள்லாம் இருக்காங்க. நம்மளோட படையோட எதிரிப்படை ரொம்ப பெருசு, அதனால் அர்ஜுனன் பயந்து அதனால் போர் வேண்டான்னு சொல்கிறானு நினச்சா கண்டிப்பாக அது கிடையாது. அவனை பொறுத்தவரலும் அந்த பாயிண்டில் கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, இதோ பார் கௌரவர்கள் நீ எங்கே பார்க்கணும்னு நினைக்கிறியோ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் கொண்டாந்து நிறுத்தியிருக்கேன், இந்த படையோடு தான் நீ போர் பண்ண போகிற, நன்னா பாருன்னு சொல்லி அவனோட பந்தபாசத்தை தூண்டி விட்டார் இல்லையா. அந்த தூண்டுதல், அந்த பந்தபாசம் முழிச்சுன்றதுனால வரக்கூடிய ஒரு விஷயமே தவிர பயந்ததுனால வரலை அப்படிங்கிறதான அர்த்தம் இது. அதனால தான் அர்ஜுனன் சொல்கிறார், பகவானே நான் என்ன செய்யணும்னு என்னால் தீர்மானிக்க முடியல, நீங்கள் தயவு செஞ்சு தீர்மானித்து எது எல்லாருக்கும் நன்மை பயக்குமோ நல்ல திருப்தி அளிக்குமோ அதை எனக்கு புத்திமதியாக சொல்லுங்கள், நான் உங்களோட சீடனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு லெவலில் பார்த்தோன்னா அர்ஜுனன் வந்து பகவானோட பிரியமான நண்பர். ஸோ நண்பராக இருக்கிற ஒருத்தர் என்ன உங்கள் சீடனாக எடுத்துட்டு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அது ஏன்னு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ அர்ஜுனன் வந்து பகவானோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை யோசித்து அர்ஜுனன் சொல்கிறார், நமக்கு வந்து இப்போது கிருஷ்ணரை வந்து ஃப்ரெண்டாக நினைக்கக்கூடிய தகுதி இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டஸில் இருக்கோம். இப்போ நம்மளுக்கு தேவைங்கிறது குரு, குருட்டேந்து மட்டும்தான் உபதேசம் கிடைக்கும். ஆச்சா, ஃப்ரெண்டுகிட்டேருந்து அட்வைஸ் கிடைக்கும், ஆனால் குருகிட்டேருந்து உபதேசம் கிடைக்கும், இப்படி செய் அப்படி செய் அப்படிங்கிற ஒரு அறிவுரை கிடைக்கும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு தகுந்தது வந்து குரு சிஷ்யன் ரிலேஷன்ஷிப் தானே தவிர ஃப்ரெண்டுங்கிற ரிலேஷன்ஷிப் இல்லை. அதனால் அர்ஜுனன் என்ன சொல்கிறார், நான் உன்னோட சீடன், தயவு செஞ்சு எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு அட்வைஸ் பண்ணு அப்படின்னு கேட்குறாராம். சீடர்கள்லையே பல விதமாக இருக்கலாம். ஒருத்தர் ஒரு விதம் வந்து எப்படின்னா குருட்ட உபதேசம் எடுத்துண்டு அதுக்கப்புறம் தன்னோட திறமையினாலேயே நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவா, அது ஒரு குரூப் இருக்கா. அப்புறமா நம்மளுக்கு வேறு புகலிடம் இல்லை, பிடிச்சிக்கிறதுக்கு இடம் கிடையாது, நம்மளுக்கு புத்தி கிடையாது, பலம் கிடையாது அப்படின்னு நம்மளை பற்றி நன்னா நினச்சிண்டு பகவானை வந்து நம்மளை தாங்கிக்கிறாரோ, நம்ம பிடிச்சிக்கக்கூடிய ஊன்றுகோலாகவும் நினச்சிண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பகவத் சிந்தனை மட்டுமே போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட நம்மளோட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு எப்போதுமே பகவானோட திருவடிகளை மட்டுமே மனசில் நினச்சிண்டு கண் கொட்டாமல் அவரோட அழகான நிலவு போன்ற முகத்தை தரிசனம் செஞ்சுண்டு ஒரு பொம்மலாட்டத்தில் பொம்மை எப்படி ஆட்டு வச்சா மாதிரி ஆடுறதோ அது மாதிரி பகவான் மேலேயே ஃபுல் ஃபெய்த்தை வச்சுண்டு அவரையே இடைவிடாமல் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பிரபன்னன் ஆவது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே அர்ஜுன் அப்படி தான் அது மாதிரி பிரபன்னனாக இருந்துண்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூடவே சொல்கிறார், எனக்கு வேறு புகலிடம் இல்லை, எனக்கு சொல்கிறதுக்கோ இல்லை என்னை வந்து அட்வைஸ் பண்ணி நல்வழிப்படுத்துறதுக்கோ வேறு இடமே கிடையாது அப்படின்னு ஒரு பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறார். இங்கே அப்புறமா எட்டாவது ஸ்லோகத்தை சொல்கிறார், ஏன்னா பூலோகத்தில் எதிரிகள் இல்லாமல் தனதானியம் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ராஜ்யத்தையும் இல்லை தேவர்களுக்கே அதிபதியாக இருந்தால் கூட எது என்னோட புலன்கள் அனுபவிக்கிற அந்த சோகத்தை நீக்காதோ அதை நான் இது மூலமாகவே பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து யுத்தம் செய்யணும்னு சொன்னீங்க, அந்த யுத்தத்தினால நமக்கு மேக்சிமம் என்ன கிடைக்க போகிறது, வெற்றி தான் இல்லையா, அந்த கிடைச்சதுன்னா என்ன ஆகும், எதிரிகளை இல்லாமல் நம்ம கிங்டமை நம்ம ரூல் பண்ணலாம், கரெக்டு தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோடய புலன்களில் இருக்கக்கூடிய சோகத்தை நீக்குமா, நீக்காது. ஸோ இதனால் என்ன பயன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாராம். இப்போது ஒம்பதாவது ஸ்லோகத்தில் சஞ்சயன் சொல்கிறாராம், ராஜாவே ரொம்ப தீரனான அர்ஜுனன் அந்தர்யாமியான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாட்ட இப்படிலாம் சொல்லிட்டு கோவிந்தன்ட்ட, கிருஷ்ணா எனக்கு போர் புரியறதில் சம்மதமே கிடையாது, கண்டிப்பாக நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாராம். அப்புறம் சஞ்சயன் வந்து பத்தாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார், பாரதகுல தோன்றலே திருதராஷ்டிரே அந்தர்வியாமியான கிருஷ்ணன் வந்து ரெண்டு படைக்கு நடுவில் ரொம்ப துயரப்பட்டுருக்கிற அர்ஜுனனோட நிலைமையை பார்த்துட்டு சிரித்த மாதிரியே இந்த வார்த்தைகளை சொன்னார் அப்படின்னு சொல்கிறாராம். ஆக்சுவலி பகவான் ஏன் இங்கே சிரித்த மாதிரி சொல்கிறாராம் அப்படின்னு முடியறதுன்னா, என்ன நினச்சாராம் பகவான், அர்ஜுனன் வந்து தன்னோட சூரத்தனத்தை வெளிக்காட்டுறதுக்கு பதிலாக இப்படி வந்து வருந்தின்ட்டுருக்கானே, என்ன சரணடைஞ்சு புத்திமதி கேட்குறானே, என் தீர்மானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துடுறானே, இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயமாகவே இல்லையே அப்படிங்கிறத நினச்சி சிரித்தாராம். அப்புறம் நினச்சாராம், அர்ஜுனன் என்னை சரணடைஞ்சிட்டான், என்ன வழின்னு உபாயம் கேட்குறான், எந்த சுகம் கிடைச்சாலும் வேண்டாம், பரலோகத்தில் இருக்கிற ராஜ்ய சுகம் இருந்தால் கூட வேண்டாம், அதனால் இந்த சோகத்துலேருந்து நான் மீள முடியுமான்னு முடியாதுன்னு சொல்கிறான். ஸோ இவ்வளோ தூரம் டிட்டர்மைண்டாக பேசுகிறான் அவன், அதனால் அவன் நம்மளோட உபதேசத்துக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்னு நினச்சிண்டு கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது பதினோராவது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறான். ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் பத்து ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, இப்போது பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பார்ப்போம்.
ஸ்ரீ பகவானுவாச அசோச்யானன்வசோச்யஸ்த்வம் ப்ரஜ்ஞாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச நானுஷோசந்தி பண்டிதாஹ நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நசைவன பவிஷ்யாமஹ சர்வே வயமதப் பரம் தேஹி நோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்திஹ தீரஸ்தத்ர ந முஹ்யதி மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகமாபாயினோ நித்யா சாந்தி திக்ஷஸ்வ பாரத யம் ஹி ந வ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோம்ருதத்வாய கல்பதே.
பதினொன்றாவது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா நீ வந்து துக்கப்பட தகாத மனுஷர்களை பார்த்து துக்கப்பட்டுருக்க, அப்புறம் பார்த்தா ஒரு சில சமயம் பண்டிதர் மாதிரி பேசுகிற. ஆனால் பண்டிதர்கள் எப்போதுமே உயிர் போனவங்களை பற்றியும் உயிர் போகாதவங்கள பற்றியும் எப்போதுமே துக்கப்பட போகிறதில்ல, துக்கப்படுறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாராம். இங்கே பார்த்தோன்னா ஏன் துக்கப்படத்தகாத மனிதர்கள் பொருட்டுன்னு சொல்கிறார் பகவான்னு பார்த்தோன்னா, ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சாப்டர் ஒன்ல 45வது ஸ்லோகத்துலேயும் 47வது ஸ்லோகத்துலேயும் அர்ஜுனர் குறிப்பிடுறாராம். என்னென்னா, எனக்கு பிரிப்பாக எதிர்க்க இருக்காளே, என்னோடய குரு எதிர்க்க இருக்காளே, என்னோடய தாத்தா எதிர்க்க இருக்காளே அப்படின்னு சொன்னதுக்காக கிருஷ்ணர் சொல்கிறது என்னென்னா, அவள்லாம் துக்கப்படத்தகாத மனிதர்கள் தான் தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நீ பண்டிதர்கள் போல் பேசுகிறேன்னு சொல்கிறாளே, அது எதுக்குன்னா, ஸ்லோகம் போன சாப்டர் ஒனில் ஸ்லோகம் 31, 34 சாப்டர் 2ல 4-6 இந்த ஸ்லோகத்துலலாம் குலநாசத்தினால் எவ்வளோ பெரிய பாவம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது எடுத்து காட்டினார் இல்லையா அர்ஜுனர். அதனால தான் கிருஷ்ணர் அந்த இடத்துல சொல்கிறாராம், பண்டிதரை போல் பேசுகிறீங்கன்னுட்டு. ஆனால் அதுக்கப்புறமாவும் ஒரு கிளாஸ் சொல்கிறார் கிருஷ்ணர், என்ன, பண்டிதர்கள் எப்போதுமே உயிர் போனாதவங்களை பற்றியோ இல்லை உயிர் போகாதவங்களை பற்றியோ கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க தான் பண்டிதர். உன்னோட பேச்சு மட்டும்தான் இருக்குது அப்படி, ஆனால் நடத்தை இல்லை அப்படின்னு சுட்டி காட்டுறாராம். அப்புறம் 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி எப்போதுமே இருந்தது இல்லை அப்படிங்கிறது கிடையாது, நீயும் எப்போதுமே இந்த மாதிரி இருந்ததில்லை அப்படிங்கிறதும் கிடையாது, இந்த அரசர்கள் வந்து இருந்ததில்லைங்கிறதும் கிடையாது, இனிமேலும் இருக்க போகிறதில்லைங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறார். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். இதோட டோட்டல் உட்கருத்து என்னென்னா, ஆத்மாக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறது தான் உட்கருத்து. ஆனால் நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, இப்போது நான் எப்போதும் இருந்ததில்லை என்பது இல்லைன்னு சொல்கிறார்ல, அதுக்கு என்னென்னா, நம்பன்னு சொல்லக்கூடிய மோகனோ இல்லை அந்த இண்டிவிஜுவலோ இளமை காலத்தில் இருந்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்திருக்கான். முதுமை காலத்தில் இருக்க போகிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்க போகிறான். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஒவ்வொரு ஃபேஸ் ஃபேஸாக தான் போகிறது. இது வந்து உடலுக்கும் அந்த உடலுக்குள் ஒரு ஆத்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆத்மாங்கிறது நிலையானது, உடல்ங்கிறது தான் இந்த இளமை குழந்தை பருவம் முதுமை பருவம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதே தவிர ஆத்மா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணலை, அது நிரந்தரம் அப்படிங்கிறத சொல்ல ட்ரை பண்ணுறாரு இந்த ஸ்லோகத்தில். இதையே தான் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அதாவது எப்படின்னா, எப்படி ஜீவாத்மாவுக்கு இதே உடம்பில் இளமையும் வாலிப பருவமும் முதுமையும் வர்றதோ அந்த மாதிரி தான் வேறு உடலும் வந்து சேர்றது. அதனால் தீரமான இருக்கக்கூடிய புருஷன் இதை பார்த்து கலங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆத்மா விகாரம் அடைஞ்சு, அதாவது மாறி அப்படின்னு நினச்சிண்டு ஒரு உடலை போட்டு இன்னொரு உடலுக்கு போகிறப்போ இல்லை திரும்பி வரப்போ அதுக்கு வந்து கஷ்டம் ஏற்படுறது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அஞ்ஞானிகள் தான். ஸோ அது தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஜீவனுக்கு இளமை அப்புறம் யௌவனம் அப்புறம் கிழத்தனம் இது வர்றது எல்லாமே உடம்புக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது, ஆத்மா அதனால் சேஞ்ச் ஆகிறது இல்லைன்னு சொல்கிறார். அதாவது ஸ்தூலத்துக்கு தான் இது அப்படிங்கிறார். இங்கே ஸ்தூலம் சூட்சமம் காரணம் அப்படின்னு மூணு இருக்குது. என்னோடய குரு எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு அதை பற்றி. அதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எப்படின்னா, பூ இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த பூவில் வாசனை இருக்குது. ஸோ அந்த பூவை நம்ம பூவாக பார்க்குறோன்னா அது ஸ்தூலம், அதுலேருந்து வர வாசனையை நம்ம உணர முடியறது அது சூட்சமம். அது எதனால் அந்த வாசனை வருதுன்னு ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அதுதான் காரணம். ஸோ இதுதான் ஸ்தூல சூட்சம காரணம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ஷேர் பண்ணுறதில். அப்புறமா 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு அர்ஜுனா, இந்த வெதர் தட்ப வெப்பமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடிய புலன்கள், அது வந்து என்னாகும், போக விஷயத்தில் சேர்ந்துண்டு அது அழிஞ்சு போகக்கூடிய நிலையில்லாத சுகத்தை கொடுக்கும், அநித்தியமானவை அதெல்லாமே. அதனால் பார்த்தா அதெல்லாம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது நம்ம புலனில் வந்து போகப்பொருள்லாம் சேர்றதுனால சுகம் துக்கம் வருதான். அந்த சேர்க்கையும் கூட ஒரு நொடியில் மறைஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் ஒரு துளி கூட உண்மையான சுகங்கிறது இல்லை அப்படிங்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர். அதனால் அதை பொறுத்துக்கோ, அது வந்து அனித்தியம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அது வந்தாலும் சரி போனாலும் சரி, விருப்பு இருந்தாலும் சரி வெறுப்பு இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி இருந்தாலும் சரி துன்பங்கள் இருந்தாலும் சரி, அது எதையுமே நீ உனக்குள்ள எடுத்துக்காக. உற்றார் வினவரனோட சேர்க்கை கூட இந்த மாதிரி ஒரு விஷயந்தானே தவிர வேறொன்றும் இல்லை. அதனால் கூட சேர்றதோ பிரியறதோ ஒரு பொருட்டே கிடையாது. அதனால் அதெல்லாம் வந்து நீ ஒரு பொருட்டாக எடுத்துட்டானா தான் நீ கஷ்டப்படுவ. அதனால் அதெல்லாம் சுத்தமாக உன்னை விட்டு நகர்த்திக்கோ அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்போது 15வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனா புருஷர்களில் சிறந்தவனே அப்படின்னு சொல்கிறார். அவனை சுகதுக்கத்தை சமமாக ஏற்கின்ற எந்த தீரனான மனிதனை புலன்கள் மற்றும் போக விஷயங்களின் சேர்க்கை கலங்க வைப்பதில்லையோ அவன் மோட்சத்திற்கு தகுதி பெறுகிறான் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த ஸ்லோகத்திலேயே பார்த்தோன்னா அர்ஜுனனை வந்து புருஷர்களில் சிறந்தவனேன்னு சொல்கிறாரு, ரெஃபர் பண்ணும்போது தீரனான மனிதனே அப்படிங்கிறார் இல்லையா. ஸோ தீர புருஷனோட இலக்கணம் என்னது? சுகத்தையும் துக்கத்தையும் பேத பாவனை இல்லாமல் ஒன்றாவே ஏற்றுண்டு அது அனித்யம்னு உணர்ந்து அதில் வந்து அந்த இரட்டைகளில் விகாரம் அடையக்கூடாது. அப்படி இருக்கிறவன் தான் தீரனாக இருக்க முடியும். அதனால் அதை பொறுத்துக்கொள்கிற சக்தி அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்கிறதோட அவன் மோட்சத்துக்கு தகுதி பெறுகிறான்னு சொல்கிறார் இல்லையா. அதாவது எவன் ஒருத்தன் சுகங்களையும் துக்கங்களையும் சமமாக பாவித்து புலன்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனித்தியமானவை அப்படின்னு உணர்றானோ அவன்தான் பரமாத்மாவை அடையத்தக்கவனாகிறான் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பரமாத்மாவோடு ஒன்றிடக்கூடிய நிலைமை சீக்கிரம் கிடச்சிரும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த சாப்டரில் 15 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. இந்த பாட்காஸ்ட்டை இதோடு நிறுத்தின்ட்டு மீதி 16வது ஸ்லோகத்திலேருந்து அடுத்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ. பை பை.